அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மனவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. இயேசுவின் அன்பில் பிரியமானவர்களே, விண்ணையும் மண்ணையும் படைத்த உன்னத கடவுளின் நாமத்தை புகழ்ந்து பாடுவோம். இன்று ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1 வசனங்கள் 1-11 முடிய. தியோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூயாவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 47.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 17-23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூயாவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்வர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல. எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, வசனங்கள் 16-20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு விண்ணேற்றமடைந்தது எந்த இடத்திலிருந்து என்பது குறித்து விவிலியத்தில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும், அவர் ஒலிவ மலையிலிருந்து விண்ணேற்றமடைந்திருக்கலாம் என்பதை ஒரு சில விவிலிய சான்றுகள் மூலம் யூகிக்க முடிகிறது. இயேசு விண்ணேற்றமடைந்தவுடன் சீடர்கள் எருசலேம் திரும்பியதாக லூக்கா கூறுகிறார். மேலும் இயேசு விண்ணேற்றமடைந்தது ஓய்வு நாளாக இருந்தபடியால் சீடர்கள் அதிக தூரம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இதன் அடிப்படையில் எருசலேமுக்கு அருகிலிருந்த ஒரு மலையிலிருந்து, அதாவது ஒலிவ மலையிலிருந்து, இயேசு விண்ணேற்றமடைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த விண்ணேற்பு விழா சுட்டிக்காட்டும் இரு கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். முன்னைய 40 பின்னைய 40, அதாவது இயேசு உயிர்த்த பின்பு 40 நாட்கள் தம் சீடர்களோடு தங்கியிருந்த பின்பு விண்ணேற்றமடைந்தார். இந்த 40 நாட்களில் அவர் செய்த பணிகளையே இன்றைய முதல் வாசகத்தில் லூக்கா சுருக்கமாக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இயேசுவின் இவ்வுலக பயணத்தின் இந்த இறுதி 40 நாள் பணிகளுக்கும், பணிவாழ்வின் தொடக்கத்தில் பாலைவனத்தில் அவர் இருந்த 40 நாட்களுக்கும் ஒரு மறைமுக தொடர்பு இருப்பதை விவிலியத்தில் நாம் பார்க்க முடிகிறது. முதல் 40 நாட்களில் அவர் இறையாட்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களையும் அனுபவங்களையும் தனக்கு நேர்ந்த சோதனைகள் மூலமும் தனது ஜபத்தின் மூலமும் கற்றுக்கொண்டார். இறுதி 40 நாட்களிலோ இந்த இறையாட்சியின் தன்மைகளை பிறருக்கு கற்பித்தார். முதல் 40 நாட்களில் தூயாவியின் வல்லமையாலும் கொடைகளாலும் தான் நிரப்பப்பட்டார். பின்னைய 40 நாட்களில் அதே தூயாவியை தம் சீடர்கள் மீது பொழிந்தருளினார். முன்னைய 40 நாட்களில் நற்செய்தி அறிவிப்பதற்கான அதிகாரத்தையும் பேய்களை ஓட்டுவதற்கான வல்லமையையும் தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார். பின்னைய 40 நாட்களில் மேற்கூறிய அதே அதிகாரங்களை தம் சீடர்களுக்கு கொடுத்தார். முன்னைய 40 அனைத்து விதமான அர்த்தமற்ற ஆசைகளையும் அடிமைத்தனங்களையும் வெற்றி கொண்டார். பின்னைய 40 தம் சீடர்களுக்கு அதற்கான வல்லமையை வழங்கினார். இந்த ஒப்பீடு நமது கிறிஸ்தவ வாழ்விற்கான மிக முக்கியமான செய்தியை சொல்லுகிறது. தனிப்பட்ட வாழ்வில் நாம் நல்லவர்களாக, சக்தி பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக வாழ்வதற்கான வல்லமையை இயேசு சீடர்கள் வழியே நமக்கு வழங்கியுள்ளார். இவ்வல்லமையை பெற்று மேன்மையான வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் இவ்வல்லமையை பிறருக்கு வழங்குவதற்கான அழைப்பையும் விண்ணேற்பு விழா முன்வைக்கிறது. நாம் ஆன்ம பலம் பெற்றவர்களாக மாறுவது மட்டுமல்லாமல் பிறருக்கு பலம் தரவும், நாம் விடுதலை பெற்றவர்களாக மாறுவது மட்டுமல்லாமல் பிறருக்கு விடுதலை கொடுக்கவும், நாம் இறை அனுபவம் பெற்றவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் அவ் அனுபவத்திற்கு மற்றவர்களை அழைக்கும் மக்களாக மாறவும் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக கிறிஸ்தவ தொடர் ஓட்டம். விண்ணேற்பு விழா விடுக்கும் இரண்டாவது அழைப்பு இது. நாம் அனைவரும் தொடர் ஓட்ட போட்டிகளை தொலைக்காட்சியிலோ அல்லது நேரடியாகவோ பார்த்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடும் ஒரு வீரர் பின்பு தன்னிடம் உள்ள குச்சியை தனது அணியைச் சார்ந்த அடுத்த வீரரிடம் கொடுப்பார். அவரும் தொடர்ந்து ஓடி அடுத்த வீரரிடம் குச்சியை கொடுப்பார். இவ்வாறு ஓடும் ஓட்டத்தில் ஒரு வீரர் மிக நன்றாக ஓடி மற்றொரு வீரர் சரியாக ஓடவில்லை என்றால் அந்த அணி தோல்வியுறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதே போல கிறிஸ்து தனது இவ்வுலக வாழ்வு பயணத்தை முடித்துவிட்டு அதை தொடர்ந்து ஆற்றுவதற்கான அழைப்பை தன் சீடர்களிடம் கொடுத்து விட்டு சென்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இதையே சுட்டி காண்பிக்கின்றன. இத்தகைய கிறிஸ்தவ தொடர் ஓட்ட பயணத்தில் நமது பங்கை கவனத்தோடும் கரிசனையோடும் செய்கிறோமா? திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் வாழ்வின் பண்பாட்டையும் அன்பின் நாகரிகத்தையும் ஏற்படுத்துவது கிறிஸ்தவர்களாகிய நமது தலையாய கடமை என்கிறார். சாக்ரட்டீஸிடம் ஒருமுறை ஒருவர் மனிதனுக்கும் மாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டபோது, ஒரு மாடு மற்றொரு மாட்டை பற்றி அக்கறை கொள்ளாது, ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல, மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் அப்படி அக்கறை செலுத்துபவர்கள்தான் உண்மையான மனிதர்கள். ஒருவேளை அப்படி ஒரு மனிதன் மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்தவில்லை என்றால் அம்மனிதன் கொழுத்து தின்ற பன்றியே என்றி வேறொன்றுமில்லை என்றாராம். சுயநலமற்றவர்களாக, பிறரன்புள்ளவர்களாக, நீதி நெறியின்படி வாழும் மனிதர்களாக வாழ்வதற்கான அழைப்பைத்தான் இயேசுவின் விண்ணேற்பு விழா சவாலாக முன்வைக்கிறது. இச்சவால்கள்தான் நம் கிறிஸ்தவ வாழ்விற்கு அர்த்தம் தரக்கூடியவையாக இருக்கின்றன. இத்தகைய பணிகளை செய்ய நாம் தனித்து விடப்படுவதில்லை. மாறாக தூயாவியின் துணையும் இயேசுவின் உடனிருப்பும் நம்மோடு உள்ளது என்பதையும் இன்றைய வாசகங்கள் தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. இதோ உலகம் முடிவுவரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற நற்செய்தி வரிகளும் இவ்வுண்மையை சுட்டி காட்டுகின்றன. இவ்வுண்மையை உணர்ந்தவர்களாக நற்பணிகளில் ஈடுபடுவதற்கான வல்லமையை நாம் இன்றைக்கு இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் அன்பின் இறைவா. இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
மேகமீதினில் வேகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.